சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுவக்கத்தினை மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை 16வது பட்டத்து சுப்பிரமணிய தேசிக சுவாமிகளுடைய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கம் என்ற மாபெரும் சாத்திரத்திலே 4வது சூத்திரத்தை பார்க்கலாம். உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா, வெவ்வேறு அனைதரும் செயல்கள் நான்கும் அறிந்து அவை அடக்கி ஆக்கி புணரும் உட்கருவி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி இணைதரும் இவற்றின் வேறாய் யான் எனது என்பதான்மா. இந்த சூத்திரம் என்ன கருத்தினை உரைக்கின்றது? பசுவினுடைய இலக்கணத்தை, இயல்பினை, ஆன்மாவின் இயல்பினை சொல்வது, இலக்கணம் சொல்வது. ஏன்னா இலக்கணவியல்ல இலக்கணம் சொல்லப்படும். அதுல முதல்ல பசு இலக்கணம். பிரமாணம் கூறும்போது பசுவுக்கு இறுதியில் பிரமாணம் கூறினார், இலக்கணம் கூறும் பொழுது அதற்கு முதலில் கூறுகின்றார். அப்படி எதிர் நிறநிறையாக என்று கூறினார். உணர்வன கரணம் எண்ணில், கரணம் உணர்வன எண்ணில். பதவுரையை பார்க்கணும். எப்படி வச்சிருக்காங்க? உணர்வன கரணம் எண்ணில்னா கரணம் உணர்வன எண்ணில் என்ன அப்படின்னா, அந்த கரணங்களே ஆன்மா என்ற கருத்தை எடுத்துக்கொண்டு அதை மறுத்து, அதை மறுக்கும் முகமாக ஆன்மாவுக்கு இலக்கணமும் சொல்கின்றார். அந்த கரணங்களே ஆன்மா என்று ஒரு சாரார் கொள்கின்றனர் அந்த கரண ஆன்மவாதிகள். இந்திரியங்களே ஆன்மா என்று கொண்டார்கள் ஒரு சாரார். அதுபோல அந்த கரணங்களே ஆன்மா என்று கொள்கின்றனர் அந்த கரண ஆன்மவாதிகள். அந்த கருத்தினை மறுத்து விளக்கம் சொல்லும் பொழுது ஆன்மாவினுடைய இலக்கணமே பெறப்படுகின்றது. அப்படி அமைத்துள்ளார் இந்த சூத்திரத்தை. முதல் நூல் 4வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா, அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அப்படின்னு அந்த 4வது சூத்திரமே தொடங்கும். அத மாதிரிதான் உணர்வன கரணம் எண்ணில், கரணம் உணர்வன எண்ணில். அந்த கரணங்களே உணரக்கூடியவை. உணரக்கூடியவை எதுவோ, உணரக்கூடியது எதுவோ அதுதான் உயிரா இருக்க முடியும். ஆகவே அறியக்கூடியது உணரக்கூடியது எதுனா அந்த கரணம். ஆகவே அந்த கரணமே ஆன்மா என்று சொல்வாயானால் அப்படின்னு சொல்லி அந்த தடையை, அந்த கருத்தை வாங்கிக் கொள்கின்றார். இனி அந்த கரணமே உணரும் என்பர் எனின், ஒன்றை ஒன்று உணரா, இவையும் ஐம்பொறி போல் ஒன்றனை ஒன்று உணரா ஆகலாம். என்ன, ஐம்பொறிகள் ஒரு பொறியை இன்னொரு பொறி உணராது, ஒரு பொறி அறிகின்ற விடயத்தை இன்னொரு பொறி அறியாது. இப்ப கண் அறிகின்ற உருவத்தை காது அறியாது, காது அறிகின்ற ஓசையை கண் அறியாது, ஏனைய பொறிகளும் அவ்வாறுதான். அது மாதிரிதான் இந்த அந்த கரணங்கள் சித்தம் சிந்திக்கும் என்பார்கள், மனம் ஐயம் கொள்ளும் என்பார்கள், அகங்காரம் இந்த ஐயத்தில் தெளிவு பெற வேண்டும் என்று ஒருப்பட்டு எழும், புத்தி நிச்சயிக்கும் இது இன்னதுதான் அப்படின்னு ஐயந்தீர நிச்சயிக்கும். இதுல ஒரு அந்த கரணம் செய்கின்ற தொழிலை இன்னொரு அந்த கரணத்தால் செய்ய முடியாது. ஒவ்வொரு கரணம் ஒவ்வொரு தொழிலுக்கு தான், சித்தத்தால சிந்திக்கத்தான் முடியும், அதனால நிச்சயிக்க முடியாது, புத்தியால தான் நிச்சயிக்க முடியும். இப்படிதான், எப்படி கண்ணால காணதான் முடியுமோ கேட்க முடியாதோ அந்த மாதிரி ஞானேந்திரியங்களும் ஒன்றறிந்த விடயத்தை பிரிதொன்று அறியாமல் இருப்பது போல இந்த அந்த கரணங்களும் ஒரு கரணம் செய்கின்ற தொழிலை இன்னொரு கரணம் செய்ய முடியாமல் தான் இந்த அந்த கரணங்கள் நான்கும் இருக்கின்றன. ஆகையினால் இந்த அந்த கரணங்களை ஆன்மா என்று கூறல் ஆகாது. இவையும் ஐம்பொறி போல் ஒன்றனை ஒன்று உணரா ஆகலான், ஆன்மா இவற்றின் வேறாய், உயிர் இவற்றின் வேறாகியும். ஆனா ஆன்மா இவற்றின் வேறாயின்னு எங்க இருக்கிறது? கடைசி அடியில் இருக்கின்றது. அதிலும் கூட நேரடியாக இல்லை. ஆன்மாங்கிற சொல்லு கடைசி அடியில கடைசி சீர்ல இருக்கு, சூத்திரத்திலே கடைசியா இருக்கு ஆன்மா. இவற்றின் வேறாய்ங்கிறத தொடக்கத்துல இருக்கு, 2வது சீரும் 3வது சீரும் அப்படி சேர்த்துக்கணும். ஆன்மா இவற்றின் வேறாய், வேறாயில ஒரு உண்மை வேறாகியும். அந்த கரணங்கள் ஆன்மா அல்லதான், அந்த கரணங்களே ஆன்மான்னு சொன்னா அந்த கரணங்கள் ஒரு கரணம் செய்கின்ற தொழிலை இன்னொரு கரணம் செய்யாது, ஆனால் நான்கு கரணங்களையும் கொண்டு நான்கு தொழில்களையுமே செய்வது எதுவோ அதுவே ஆன்மா. எனவே அந்த கரணங்கள் வேறு, ஆன்மா வேறு, வேறுதான் என்றாலும் அப்படின்னு ஒரு கமா போட்டுக்கணும். என்றாலும் வேறாகியும் சிறப்புமை என்ன அப்படின்னா, அந்த நீ வேற நான் வேற சம்பந்தமே கிடையாதுயா அப்படின்ட்டு போயிட முடியாது. நீ வேற நான் வேறதான் இருந்தாலும் உன்னை சார்ந்துதான் நான் இருக்கணும் அப்படின்னு பேசுற மாதிரி அந்த கரணங்களே ஆன்மான்னு சொல்ல முடியாது. அந்த கரணங்கள் வேறு ஆன்மா வேறுதான் என்றாலும் இந்த ஆன்மா பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. அதனால இதுக்கு அந்த கரணங்களின் துணை ரொம்ப அவசியம். அதனால வேறுன்னு சொல்லிட்டு உதறிட முடியாது அதனுடைய தொடர்பை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சிக்கல் ஆன்மாவுக்கு அப்படின்னா, யான் எனது என்பது இணை தரும். யான் எனது என்னும் செருக்குறுதற்கு ஏதுவாகிய ஆணவமலமும் உடனாய் இணைந்து நிற்கும் ஆகலாம். யான் எனது என்பது அப்படிங்கிறது அந்த யான் எனது என்னும் உணர்வுக்கு காரணமாகிய ஆணவமலம். இங்க யான் எனது என்னும் உணர்வை பற்றி சொல்ல வரல, அந்த உணர்வுக்கு காரணமாவது எது ஆணவமலம் அதை பற்றி சொல்ல வராங்க. ஆகவே யான் எனது என்ற உணர்வுக்கு காரணம் ஆணவமலம் இல்லையா, அந்த ஆணவமலத்தின் காரியம்தான் யான் எனது என்ற உணர்வு. ஆகவே ஆணவமலம் காரணம், யான் எனது என்ற உணர்வு காரியம். இங்க பாடல்ல எதை சொல்லியிருக்காங்க, காரியத்தை தான் சொல்லியிருக்க மாதிரி நமக்கு தெரியுது. யான் எனது என்பது அப்படின்னா இருக்கு, ஆணவமலம்ங்கிற சொல்லி இல்லையே. யான் எனது என்பது இறுதி அடியில இருக்கு, அது எங்க இருக்குன்னு தேட வேண்டாம். இறுதி அடியில இருக்கு யான் எனது என்பது, இந்த ஆன்மாவுக்கு முன்னால இருக்கு. யான் எனது என்பதுங்கிற சொல்லுதானே இருக்கிறது, அந்த தொடர் தானே இருக்கின்றது. ஆணவமலம் இல்லையேனா யான் எனது என்பது என்ற உணர்வு இருக்க அந்த உணர்வு காரியம், ஆணவமலம் காரணம். அப்ப அந்த காரியத்தை தான் சொன்ன மாதிரி இருக்கு நமக்கு, யான் எனதுங்கிற காரியத்தை தான் சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில் ஆசிரியர் குறிப்பிடுவது ஏதோ காரணத்தை தான், காரணத்தை குறிப்பிட வேண்டிய ஆசிரியர் அதற்கு பதிலாக காரியத்தை குறித்துள்ளார். ஆனா கருத்து என்னதான், காரணம் தான் அங்க சொல்லியிருக்கு, அதை காரியமாக உபசரித்தார். ஆகவே பாடல்ல என்ன இருக்கோ அது உபச்சாரம், அதனுடைய உட்பொருள் எதுவோ அதுதான் உண்மை. யான் எனது என்பது காரியம் இல்லையா, காரியமா சொன்னது உபச்சாரம். பொருள் எனது, அந்த யான் எனது என்ற காரியத்தை விளைவித்து நிற்கும் ஆணவமலமே அங்கு, அந்த காரணமே அங்க பொருள். ஆணவமலம் என்பது இந்த ஆன்மாவோடு இணைந்து இருப்பதால் இந்த ஆன்மாவுக்கு அறிவு முற்றிலுமாக தடைபட்டுள்ளது. அந்த ஆணவமல சார்பும் படிப்படியாகத்தான் அந்த ஆணவமல சார்பையும் இந்த ஆன்மா நீக்கிக் கொள்ள முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை வளர்த்து வளர்த்துத்தான் அந்த ஆணவமல சார்பை நீக்கிக் கொள்ள முடியும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அறிவை வளர்வதற்கு, சிற்றறிவு என்ற நிலையில இருந்து அறிவை வளர்வதற்கு இந்த அந்த கரணங்களின் துணை ஆன்மாவுக்கு தேவைப்படுகிறது. ஆகையினாலே இந்த அந்த கரணங்கள் வேறு, ஆன்மா வேறுதான் என்றாலும் யான் எனது என்னும் செருக்குறுதற்கு ஏதுவாகிய ஆணவமலமும் உடனாய் இணைந்து நிற்கும் ஆகலான். இணை தரும் அப்படின்னா இணைந்து நிற்கும்னு பொருள். இணை தருங்கிறது ஒரே சொல், இணைந்து நிற்கும் அப்படின்னா பொருள். யான் எனது என்ற உணர்வுக்கு காரணமாகிய ஆணவமலம் உயிரோடு இணைந்து நிற்கிறது. ஆகையால் நான்கு செயல்களும் அறிந்து, இதே இரண்டாம் அடியில் வருது, செயல்கள் நான்கும் அறிந்துன்னு, அதுல நான்கு செயல்களும் அறிந்துன்னு வச்சுக்கணும். நான்கு செயல்களும் அறிந்து தனக்கென அறிவின்றி இவ் அந்த கரணங்களானாய நான்கு தொழிலையும் இவற்றோடு கூடி அறிந்து, தானாக அறிந்து கொள்ள இந்த ஆன்மாவால் முடியாது. அது ஒருபோதும் முடியாது, முத்தி நிலையில கூட முடியாது தானாக அறிந்து கொள்ள. திருவருளுடைய துணை எப்போதும் வேண்டும். திருவருளால் நேரடியாக அறியவும் இப்போ ஆன்மாவால் முடியாது. ஏன்னா யான் எனது என்ற உணர்வு செய்யக்கூடிய ஆணவமலம் இந்த ஆன்மாவோடு இணைந்திருப்பதால், அந்த ஆணவமலம் அறிவை முற்றிலுமாக மறைத்து நிற்பதால் சிற்றறிவாவது விளக்கம் பெற வேண்டிய நிலையிலே ஆன்மா இருக்கிறது. ஆகவே சிற்றறிவு விளக்கத்தின் பொருட்டு அந்த கரணங்களின் சகாயம், உதவி இந்த ஆன்மாவுக்கு தேவைப்படுகிறது. ஆகையினாலே அந்த கரணங்களோடு கூடி ஒவ்வொரு கரணத்தோடு கூடி ஒவ்வொரு செயலை அறிந்து வரும். சிந்தித்தல் தானா ஆன்மாவால் சிந்திக்க முடியாது. சித்தம் என்ற கரணத்தின் துணை வேண்டும். ஐயம் கொள்ள வேண்டும் என்றால் மனதின் துணை வேண்டும். ஒருப்பட்டு எழ வேண்டும், ஒரு ஊக்கம் பெற வேண்டும் என்றால் அகங்காரத்தின் துணை வேண்டும். இது இன்னதுதான் நிச்சயிக்கணும்னா புத்தி தத்துவத்தின் துணை வேண்டும். எனவே நான்கு செயல்களும் அறிந்து, சிந்தித்தல், ஐயங்கொள்ளுதல், ஒருப்பட்டெழுதல், நிச்சயித்தல் என்ற நான்கு செயல்களும் அந்த கரணங்களான ஆகக்கூடிய இந்த நான்கு தொழிலையும் அந்த கரணங்களோடு கூடி அறிந்து வருகின்ற ஆன்மா அப்படி அந்த கரணங்களோடு கூடி தொடர்ந்து அறிந்து வருமா, அறிந்து வராது. என்ன பண்ணும் அப்படின்னா, கனவு நிலை வந்துட்டதுன்னா இந்த அந்த கரணங்களை உள்ளே செலுத்தி கனவு நிலையை அறிந்து வரும். கனவு நிலையிலேயும் அந்த கரணங்கள் வேலை செய்கின்றன, ஐம்பொறிகள் தான் வேலை செய்வதில்லை. கனவு காணும் பொழுது ஒருவன் கண்ணால் பார்க்க மாட்டான், காதால் கேட்க மாட்டான், எல்லாம் சரிதான். ஏன்னா புறத்தே இவற்றையும் அறிய மாட்டான், ஆனா அகத்தே கனவை அறிந்து வருகின்றான் அல்லவா, உள்ளே கனவை அறிந்து வருகின்றான். அப்ப கனவை அறிந்து கொள்வதற்கு அங்கே அந்த கரணங்களாகிய சித்தம், மனம், அகங்காரம், புத்தி, நானுடைய உதவியும் வேண்டும். ஆகவே அந்த கரணங்களை கொண்டு கனவு நிலையை அறிகின்றது. சூக்கும உடல்னா அதில் இருக்கக்கூடிய கருவிகள் தான் இந்த அந்த கரணங்கள். ஆகவே சூக்கும உடலை கொண்டு கனவை காண்கின்றது ஆன்மா. அப்படின்னா இந்த அந்த கரணங்களின் துணை கொண்டு கனவை அறிகின்றது. அப்ப அந்த கரணங்களை உள்ளே செலுத்தி கனவு நிலையை அறிந்து வரும். அதைத்தான் என்ன சொல்றாங்க, அடக்கி புணரும் உட்கருவியாக்கி. அடக்க வேண்டிய நேரத்திலே இவற்றை அடக்கும். அடக்க வேண்டிய நேரம் எது, கனவு காணும் நேரம். சொப்பனம் சொல்லுவாங்க கனவை சமஸ்கிருதத்துல, சொப்பனம். சொப்பன அவத்தை, சொப்பனாவத்தையில் இந்த அந்த கரணங்களை உள்ளே செலுத்தி உட்கருவிகளை ஆக்கி கனவை அறிந்து வருகின்றது. சாக்கிராவத்தையில் அதாவது நனவு நிலையில் இந்த அந்த கரணங்களை ஐம்பொறிகளோடு சேர்த்து புறத்தே செலுத்தி இல்லையா, புறத்தே உள்ள விடயங்களை அறிந்து வருகின்றது. புறக்கருவிகளாகிய பொறிகளோடு செலுத்தி இப்படி நனவு நிலை, கனவு நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏனைய நிலைகளையும் புரிந்து கொள்ளணும். அந்த கனவையும் கடந்து அப்புறம் உள்ள உறக்க நிலை, அந்த உறக்கத்திலும் ஆழ்ந்த உறக்கம் ஆகிய பேர் உறக்கம், அதற்கும் அப்பால் உள்ள உயிர்ப்படங்கள், உயிர்ப்படங்கள், இந்த அவத்தைகளை எல்லாம் நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு இந்த அந்த கரணங்களை வெளிச்செலுத்துதல், உட்செலுத்துதல், இவற்றின் சார்பினை விடுதல் என்று இப்படி செய்து வரும்பொழுதுதான் ஆன்மாவானது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்ற ஐந்து அவத்தைகளை அடைகின்றது என்று அருமையாக கூறினார். அதை பதவுரையிலே பார்க்கலாம். அவை அடக்கி புணரும் உட்கருவியாக்கி, அவைனா அவற்றை அந்த அந்த கரணங்களை, இவற்றை அடக்க வேண்டுளி சொப்பனாவத்தையில் செலுத்தி பொருந்திய உட்கருவிகளாக்கியும். அடக்குதல்னா சொப்பனாவத்தையில் செலுத்துதல், அந்த கரணங்களை சொப்பன நிலைக்கு செலுத்தி கனவு நிலையை அறிந்து வருகின்றது. அப்போ இவை உட்கருவிகள், புறக்கருவிகளாகிய பொறிகளை இந்த அந்த கரணங்கள் சாராமல் உட்கருவிகளாக மட்டும் இருக்கின்றன. ஆக்கி புறக்கருவியினும் போக்கி ஆக்க வேண்டுளி சாக்கிராவத்தை, அடக்குதல்னா உள்ளே அடக்குதல், ஆக்குதல்னா வெளியே செலுத்துதல். ஆக்க வேண்டுளி சாக்கிராவத்தையில் செலுத்தி, சாக்கிராவத்தை நனவு நிலை, நனவு நிலையில் செலுத்தி புறக்கருவிகளில் போக்கியும், புறக்கருவிகளாகிய ஐம்பொறிகளோடு சாரும்படியாக இந்த அந்த கரணங்களை போக்கியும் வெவ்வேறு அணைதரும், வெவ்வேறு அவத்தைகளை அணையும் என்க. எது ஆன்மா. அந்த கரணங்களை உட்கருவிகளாக்கி கனவு நிலையில் செலுத்தியும், இவற்றை புறக்கருவிகளாகிய பொறிகளோடு சேர்த்து நனவு நிலையில் செலுத்தியும், இவ்வாறு அந்த கரணங்களோடு கூடி நனவு, கனவு முதலிய ஐந்து அவத்தைகளையும் அடைந்து வரும் ஆன்மா என்று அற்புதமாக கூறினார். இவ்வாறு இந்த நான்காம் சூத்திரம் கூறுகின்றது. சுவாமியுடைய பொழிப்புரையினை இப்போது சிந்திக்கலாம். இனி அந்த கரணமே உணரும் என்பார்க்கு இவையும் ஐம்பொறி போல் ஒன்றனை ஒன்று உணரா ஆகலான் உயிர் இவற்றின் வேறாகியும் யான் எனது என்னும் செருக்குக்கு ஏதுவாகிய ஆணவ வளம் உடனாய் இணைந்து நிற்கும் ஆகலான் தனக்கென அறிவின்றி இவ் அந்த கரணங்களானாய நான்கு தொழிலையும் இவற்றோடு கூடி அறிந்து இவற்றை அடக்க வேண்டுளி அடக்கி உட்கருவிகள் ஆக்கியும் ஆக்க வேண்டுளி ஆக்கி புறக்கருவிகளில் போக்கியும் வெவ்வேறு அவத்தைகளை அணையும் என்பதாம். இப்போ இந்த கருத்தை அறிந்து கொண்டோம். இது இலக்கணவியலிலே வருவது, ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்வது. அப்ப ஆன்மாவின் இலக்கணம் என்ன, என்ன ஆன்மாவின் இலக்கணம் என்னன்னு சொல்லியிருக்கார் ஆசிரியர். அதை அப்படி தொகுத்து காட்டுறாங்க. ஆன்மாவின் இலக்கணம் என்னன்னு சொல்றார் அப்படின்னா, எனவே ஆணவ மலத்தில் பிணிப்புண்டு அவத்தை உறுதல் ஆன்மாவுக்கு இலக்கணம் என்றவாறாயிற்று. இப்ப சொன்னார் இல்லையா, ஆணவ மலம் வேறு, அதாவது ஆன்மா வேறு, அந்த கரணம் வேறுன்னு சொன்னார் இல்லையா. வேறுனாலும் இந்த அந்த கரணம் இல்லாம ஆன்மாவால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆன்மா வந்து ஆணவ மல சார்பினால் உணர்வின்றி இருக்கின்றது. யான் எனது என்ற செருக்கு வந்து விளைவிக்கக்கூடியது ஆணவ மலம். அது எப்போ ஆணவ மலம் கொஞ்சம் அந்த சக்தி கட்டு கருவிகள் சகாயம் ஆன்மாவுக்கு கிடைச்ச பிறகுதான் யான் எனதுங்கிற செருக்கு வரும். யான் எனதுங்கிற செருக்கோட இருந்துதான் ஆன்மா வந்து பக்குவப்பட்டு முத்தி அடையணும். அதான் ஆன்மா முத்தியடையக்கூடிய வழி. ஆகவே அது ஆணவமலத்தால் முழுமையாக மறைப்புண்டு கிடந்தால் இந்த ஆன்மா எதையும் அறியாது. இப்ப இந்த ஆன்மா என்ன செய்யணும், யானனது என்ற செருக்கோடு வினைகளை செய்யணும். இந்த செருக்கு தான் வினைக்கு அஸ்திவாரம். இந்த செருக்கு இல்லாம செய்தால் அது வினை அல்ல, சிவபுண்ணியம். ஆகவே இந்த ஆன்மா வினைகளை செய்ய வேண்டும், வினைப்படங்களை நுகர வேண்டும், அதன் மூலம் பக்குவப்பட வேண்டும். பக்குவப்பட்டு தான் குருவருள் பெற்று முத்தி அடையும். அப்ப இந்த ஆணவமலத்தோடு கூடியிருக்கிற ஆன்மாவுக்கு அந்த ஆணவமல காரியம் நடக்கணுமே, யான் எனதுங்கிற அந்த உணர்வு நடக்கணுமே. நடக்கணும்னா அதுக்கு எதன் உதவி வேண்டும், அந்த கரணங்களின் உதவி வேண்டும். ஆகவே ஏதோ அந்த கரணம் வேறு ஆன்மா வேறுன்னு மறுத்துட்டோங்க, அதனால அந்த கரணத்தினுடைய தொடர்பே ஆன்மாவுக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த கரணமின் தொடர்பு ஆன்மாவுக்கு வேண்டும். ஏனென்றால் யான் எனது என்ற உணர்வு அந்த ஆன்மாவிடம் வெளிப்பட வேண்டும். அந்த உணர்வை செய்யக்கூடிய ஆணவமலம் ஆன்மாவிடம் இருக்கின்றது, ஆனால் துணைக்கு இந்த அந்த கரணங்களும் வேண்டும். அப்பந்தான் ஆணவமல சக்தி கொஞ்சம் கெட்டு எஞ்சியுள்ள ஆணவமல சக்தி என்ன பண்ணும், இந்த அந்த கரணங்கள் இவற்றின் வாயிலாக இந்த ஆன்மாவுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி நிற்போம், யான் எனது என்ற உணர்வை ஏற்படுத்தி நிற்போம். அந்த உணர்வோடு மனம் வாக்கு காயங்களால் இந்த ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டி வினைப்பழங்களை நுகர்ந்து வரும். அந்த நுகர்ச்சியிலே அந்த ஆன்மாக்கள் பக்குவப்பட்டு வரும், பிறவி வேதங்களுள் உழன்று பக்குவப்பட்டு வரும். ஆகையினால அந்த கரணங்களின் உதவி இந்த ஆன்மாவுக்கு நிச்சயமா வேண்டும். ஆகவே இந்த அந்த கரணங்களை கொண்டு ஆன்மா என்ன செய்கின்றதுன்னு சொன்னா, இவற்றை உட்கருவிகள் ஆக்கி கனவு நிலையில் செலுத்தி கனவை அறிந்து வருகின்றது. இந்த அந்த கரணங்களை புறக்கருவிகளாகிய பொறிகளோடு போக்கி நனவையும் அறிந்து வருகின்றது. இவ்வாறு அந்த கரணங்களை உட்செலுத்தியும் வெளியே செலுத்தியும் நனவு கனவு உறக்கம் முதலிய ஐந்து அவத்தைகளையும் அடைந்து வருகின்றது. இவ்வாறு ஆணவமல பிணிப்பினாலே அந்த கரணங்களோடு சேர்ந்து அஞ்சவத்தை பட்டு வருதலே ஆன்மாவினுடைய இலக்கணமா, இதுதான் ஆன்மாவின் இலக்கணமா, இவ்வளவுதான் ஆன்மாவின் இலக்கணமானா, அப்படி அல்ல. இது ஆன்மாவினுடைய ஒரு வகை இலக்கணம். எல்லா பொருளுக்கும் ரெண்டு இலக்கணம் உண்டு. அதை வச்சுதான் ரெண்டு அதிகாரங்களாக இந்த நூலே பிரிந்து விளங்குகின்றது, பொது அதிகாரம் உண்மை அதிகாரம். ஆன்மாவுக்கு இது பொது இலக்கணம், ஏன்னா பொது அதிகாரத்துல தான் இந்த சூத்திரம் இருக்கின்றது. இது ஆன்மாவுக்கு பொது இலக்கணம். பொது இலக்கணம்ங்கிற சொல் எங்க வந்தது, தடத்த லட்சணம் என்ற சிவாகம சொல்லாட்சியினுடைய மொழிபெயர்ப்பு. அதை வந்து அருமையாக காட்டுகின்றார்கள் சிவஞான சுவாமிகள். சிவஞான சுவாமிகள் பல தொடர்களை தமிழிலே பயன்படுத்தினார்கள், ஆனாலும் அவற்றுக்கு உரிய வடமொழி தொடர்களையும் இணைத்தே சொல்வது அவர்கள் நமக்கு உணர்த்துகின்ற மரபாக இருக்கின்றது. பழைய வடமொழி தொடர்களை கைவிடும் பொருட்டு புதிய தொடர்களை, தமிழ் தொடர்களை சுவாமிகள் பயன்படுத்தவில்லை என்பதற்கு இது போன்ற இடங்கள் சான்றாக திகழ்கின்றன. எப்படி சொல்றாங்க பாருங்க, இது தடத்த இலக்கணம் எனப்படும் பொது இயல்பு. பொது இயல்பு தான் ஒரு சொல் வந்துட்ட, தடத்த இலக்கணம் சொல்ல விட்டுற வேண்டியதானே இல்லை. ஏன்னா மூல நூல்ல வருத சொல்லது, இந்த நூலுக்கு மூலம் சிவாகமம், அதை எப்பவும் நாம் நினைவில் கொண்டு போற்ற வேண்டும் என்பதுதான் சுவாமிகள் நமக்கு காட்டுகின்ற நெறிமுறை. ஆகையினால் சொல்கின்றார்கள், இது தடத்தலக்கணம் எனப்படும் பொது இயல்பு. இனி விசேட உரைக்கு வரலாம். உணரா அகலான் இவற்றின் வேறாகியும் யான் எனது என்பது இணைதரும் அகலான் அறிந்து அடக்கி ஆக்கி ஆக்கி போக்கி என ஆக்கி போக்கி வெவ்வேறு அனைதரும் என வினை முடிவு செய்க. இது எப்படி சூத்திரத்தை கொண்டு கூட்டணும் சொல்றாங்க, நம்ம சூத்திரத்தை வச்சுக்கிட்டு இதை பார்க்கணும். உணரா ஆகலான் அப்படின்னா, ஐயா கண இந்த அந்த கரணங்கள் தான் உணர்வன அப்படின்னு சொன்னா, ஒன்றை ஒன்று உணரா, பாட்டுல வருது இல்லையா, உணரா. ஒரு கரணம் அறிந்ததா இன்னொரு கரணம் அறியாது. ஆகலான் ஆகலான்கிறது அங்க போட்டுக்கணும். ஆன்மா இவற்றின் வேறாய், இறுதியடியில் இருக்கு இல்லையா, ஆன்மா இவற்றின் வேறாய், வேறாயில வேறாகியும் ஒரு உண்மை போட்டுக்கணும். யான் எனது என்பது இணை தரும் ஆகலான், யான் எனது என்பது இணை தரும், இது நான்காம் அடியில் இருக்கு. யான் எனது என்பது அப்புறம் இணைதரும் கூட்டிக்கணும், யான் எனது என்பது இணைதரும் ஆகலான், அங்கு ஒரு ஆகலான் சேர்த்துக்கணும். அறிந்து அடக்கி ஆக்கி ஆக்கி போக்கி அப்படின்னு வச்சுக்கணும். அறிந்து அடக்கி ஆக்கினா சொப்பனவத்தை செலுத்தி கனவை அறியும்படி செய்து, அப்புறம் ஆக்கி போக்கினா ஆக்க வேண்டிய போது, ஆக்க வேண்டிய போது அதாவது புறவிடயங்களை அறியும் நனவு நிலைக்கு செல்ல வேண்டிய பொழுது இவற்றை நலநிலைக்கு செலுத்தி புறக்கருவிகளோடு போக்கி என்று சொல்லி, இப்படி உட்கருவிகள் ஆக்கியும் இந்த அந்த கரணங்களை புறக்கருவிகளோடு போக்கியும் அப்படின்னு வெவ்வேறு அனைதரும் வெவ்வேறு அவத்தைகளை அடையும் என வினை முடிவு செய்கிறாங்க. இதுபடிதான் பதவுரையை வைத்துள்ளார்கள். பதவுரையில வைத்து நாம இந்த கொண்டு கூட்டை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடக்குதல் அப்படின்னு சொன்னாங்களே, அடக்குதல்னா இந்த அந்த கரணங்களை அடக்குதல். எப்படி அடக்குதல், கனவு நிலைக்கு செலுத்துதல், அதான் அடக்குதல். சொப்பனாவத்தையில் செலுத்துதல் அப்படின்னு பொருள் சொன்னாங்க அடக்குதலுக்கு. இனி ஆக்குதலுக்கு என்ன பொருள் சொல்றாங்க, ஆக்குதல் சாக்கிராவத்தையே செலுத்துதல். அந்த கரணங்களை அடக்குதல் சொன்னா அந்த கரணங்களை கனவவத்தைக்கு செலுத்துதல், அந்த கரணங்களை ஆக்குதல் என்று சொன்னால் அவற்றை நனவவத்தைக்கு செலுத்துதல். ஆக நனவு கனவுன்னு ரெண்டு அவத்தைகள் தானே சொல்லியிருக்காங்கன்னா, ஏனைய அவத்தைகள் வந்து உயித்து உணரப்படும் இனம் பற்றி, அதான் இனம் பற்றி ஏனைய அவத்தைகளும் கொல்லப்படும் சொன்னார். அப்புறம் பாடல வந்து எப்படி இருக்கு, இந்த அடக்கி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி அந்த இடத்தை விளக்குறாங்க. அடக்கி ஆக்கி புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி, ரெண்டாம் அடியில கடைசியில இருந்து அடக்கி ஆக்கி மூன்றாம் அடிக்கு வாங்க, புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி. அடக்கி ஆக்கிங்கிறது அது ஒரு தனியா வச்சுக்கணும், அடக்கி ஆக்கிங்கிறத தனியா வச்சுக்கணும். அப்புறம் மூன்றாம் அடியை தனியா வச்சுக்கணும், புறக்கருவியினும் புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி இதை தனியா வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும், அடக்கி ஆக்கிங்கிறத தனியா வச்சுக்கணும், புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி என்பதை தனியா வச்சுக்கணும். இப்படி ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கணும். இதுல அடக்கி ஆக்கிங்கிறதுல முதல்ல உள்ள அடக்கி எடுத்துக்கணும், சரிதானா? அப்புறம் ரெண்டாவது பிரிவு இருக்க, அது நீளமான பிரிவு, புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி. இதுல இந்த முதல்ல உள்ளதை எடுத்துக்கணும், புணரும் உட்கருவியாக்கிங்கிறத எடுத்துக்கணும். ஆக முதல்ல ரெண்டு சின்ன தொடர்கள் இருந்தன, அடக்கி ஆக்கி இது முதல் குழு, ரெண்டாவது குழுல உள்ள ரெண்டு தொடர்களும் நீளமானவை, புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி. முதல் குழுல முதல் தொடர் எடுத்துக்கணும், அடக்கி என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது குழுல அதுலயும் முதல் தொடர், புணரும் உட்கருவியாக்கி. ஆக அடக்கி புணரும் உட்கருவியாக்கி, அந்த கரணங்களை அடக்க வேண்டிய கனவு நிலையிலே இந்த அந்த கரணங்களை அடக்கி புணரும் உட்கருவியாக்கி, கனவை அறியக்கூடிய உட்கருவிகளாக மட்டும் அந்த கரணங்களை வைத்துக் கொண்டு. அப்புறம் முதல் குழுல இரண்டாவது தொடர் ஆக்கி, ஆக்க வேண்டும் பொழுது, அதாவது நனவை அறியும் பொழுது புறத்து விடயங்களை அறிய வேண்டிய அந்த நனவு நிலையிலே புறக்கருவியினும் போக்கி, இந்த அந்த கரணங்கள் புற விடயங்களை அறியணும்னா ஐம்பொறிகளோடு இந்த அந்த கரணங்கள் சேரணும். ஆக அந்த கரணங்கள் சொன்னாலே உட்கருவிகள் தான் அர்த்தம். கனவு நிலையில் அவை வெறும் உட்கருவிகளாக மட்டும் இருக்கின்றன, புறத்தே உள்ள பொறிகளோடு சார்பு கொள்ளாமல் இந்த அந்த கரணங்கள் வெறும் உட்கருவிகளாக மட்டும் இருக்கின்றன. எப்போன்னா கனவு நிலையில, நனவு நிலையில இந்த அந்த கரணங்கள் பொறிகளோடு சார்ந்து அறிந்து வருகின்றன. ஆமா, கண்ணை சார்ந்து அறியும் பொழுது என்னன்னா, கண் வந்து இது ஏதோ ஒரு உருவம் அப்படின்னு தான் காட்டும், இது இன்னாறு, இது இன்ன பொருள், இன்ன விலங்கு, இன்ன மனிதன், இன்ன பொருள் அப்படின்லாம் காட்டாது கண்ணு. அந்த ஆற்றல்லாம் கண்ணுக்கு கிடையாது, ஏதோ ஒரு உருவம் தான் காட்டும் கண்ணு. அப்படி கண்ணை கொண்டு ஏதோ ஒரு உருவம்னு அறிந்தோமே, அந்த செய்தி வந்து அந்த கரணங்களுக்கு உள்ளே அந்த கரணங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த கரணங்கள் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த செய்தியை வாங்கி ஏதோ ஒரு உருவமா, இது என்ன உருவம் அப்படின்னு சொல்லி சிந்தனையை தொடங்கும் சித்தம். இது இன்னாரா அன்னாரா அப்படின்னு ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும் மனம். அப்புறம் அகங்காரம் தொழிற்பட்டு இது இவரா அவரா என்று நிச்சயித்து விட வேண்டியதான் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அப்புறம் புத்தி செயற்பட்டு இது இன்னார் தான் வேற யாரும் இல்லை அப்படின்னு நிச்சயம் பண்ணும். ஆக கருவிகளால், அதாவது ஐம்பொறிகளால் அறியக்கூடிய காட்சி அது நிர்விகற்ப காட்சி, இந்த அந்த கரணங்களால் நிகழ்வதே சவிகற்ப காட்சி என்று தொடக்கத்தில் உள்ள அளவை இலக்கணத்தில் விளக்கமாக படித்தோம். அதை இங்கே நாம் இந்த நான்காம் சூத்திரத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இதை எப்படி நிரல் நிறையா வைக்கணும்னா, ரெண்டு குழுவா பிரிச்சுக்கணும், அடக்கி ஆக்கி இந்த ரெண்டு சின்ன தொடர்களும் ஒரு குழுவில் உள்ளன, புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி என்ற நீளமான தொடர்கள் இன்னொரு குழுவில் இருக்கின்றன, முதல் குழுவில் உள்ள முதல் தொடரையும் இரண்டாம் குழுவில் உள்ள முதல் தொடரையும் சேர்த்துக்கணும். அப்புறம் முதல் குழுவில் இரண்டாவது தொடர், இரண்டாவது குழுவில் இரண்டாவது தொடர், முதல்ல முதலோட சேர்க்கணும், இரண்டாவது இரண்டாவதோட சேர்க்கணும். அப்படி சேர்த்தா அது நிரல் நிறை அணி. அடக்கி புணரும் உட்கருவியாக்கி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி என்று இவ்வாறு நிரல் நிறையாக கொள்க. இப்படியெல்லாம் வந்து விசேட உரையில சொல்லும் போதுதான் சுவாமிகள் எப்படி அவர்கள் பொருள் கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள். நிரல் நிறை பொருள் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறாயும் என சிறப்புமை விரித்துரைக்க, அந்த கரணங்களுக்கு வேறாகத்தான் ஆன்மா இருக்கு, இருந்தாலும் அதான் வேறாயும் சிறப்புமை. ஈற்றடியில் இருக்கு இவற்றின் வேறாய் வேறாயும் பதவுரையை திரும்ப திரும்ப பார்க்கணும். என்பது என காரணத்தை காரியமாக உபசரித்தார், அதான் அது விளக்கின ஏற்கனவே. யான் எனது என்பது அப்படிங்கறது ஆணவ மலத்தின் காரியம், அதன் மூலம் இங்க சொல்வது எது, ஆணவ மலமாகிய காரணத்தை தான் சொல்றாங்க. ஆகவே காரியத்தை சொல்வதன் மூலம் இங்கு காரணத்தை தான் அங்கே குறிப்பிடுகின்றார், அதை காரியமாக உபசரிக்கின்றார். அதான் காரணத்தை காரியமாக உபசரித்தார். யான் எனது என்னும் பெயரடை அதன் உண்மை சாதித்தற்கு குறிப்பேதுவா என்று. ஆணோமலம்னு சொல்லாம ஏன் யான் எனதுன்னு சொன்னார்களே அப்படின்னா, யான் எனதுங்கிற உணர்வு நமக்கு தோன்றுதே, அதை யாரும் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அந்த உணர்வுக்கு காரணமா இருப்பதுதான் ஆணவமலம். ஆகவே ஆணவமலத்தை யாரும் மறுக்க முடியாது. அதனால ஆணவமலத்தை சார்ந்துதான் ஆன்மா இருக்கின்றது. எனவே அந்த கரணங்களின் துணை அதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு அருமையா சொல்ற. இச்செயுள் முதல் நூல் நாலாஞ்சூத்திரம் போல முக்கூற்றதாமாறு கண்டுகொள்க. இந்த நான்காஞ்சூத்திர பாடல் இருக்கின்றதே, இது சிவஞான போதம் முதல் நூல். சித்தியாருக்கு முதல் நூல் மெய்கண்டாரருடைய சிவஞான போதம். அது தொடக்கத்திலே நாம பாயிரத்திலே பார்த்தோம். மெய்கண்டான் நூல் சென்னியிற் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றான் அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த முதல் நூலாகிய மெய்கண்டாரருடைய சிவஞான போதத்திலே நாலாஞ்சூத்திரம் எவ்வாறு உள்ளதோ, அது மூன்று கூறுகளாக உள்ளதல்லவா, அதுபோலவே இந்த நாலாஞ்சூத்திரமும் மூன்று கூறுகளாக உள்ளது. அதுல முதல் கூறு என்ன அப்படின்னா, அந்த கரணங்களின் வேறாக ஆன்மா உள்ளது, அந்த கரணங்கள் வேறு ஆன்மா வேறு என்று நிலைநாட்டுவது முதல் கூறு. அதைத்தான் இங்க சொல்றாங்க. இனி அம்முக்கூற்றுள் உணர்வன கரணம் எண்ணின் ஒன்றை ஒன்று உணரா ஆகலான் ஆன்மா இவற்றின் வேறாம் என்னும் முதல் கூற்றை வலியுறுத்துகின்றார். அந்த கரணங்களே உணர்வன என்று கூறினால் ஒரு கரணம் அறிந்ததை இன்னொரு கரணம் அறியாது. ஆகவே அந்த கரணங்கள் வேறு ஆன்மா வேறு என்று கூறக்கூடிய இந்த கருத்தை கொண்ட அந்த சூத்திரத்தின் முதல் கூற்றினை முதல் அதிகரணமாக எடுத்துக்கொண்டு தடைவிடைகளின் மூலம் விளக்க இருக்கின்றார் ஆசிரியர் என்று அருமையாக கூறினார். ஆக அந்த முதல் அதிகரணத்திலே எவ்வாறு ஆசிரியர் அந்த கருத்துக்களை எல்லாம் நிலைநாட்டுகின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த முதல் அதிகரண செயல்களை பார்த்தோம் என்றால் அவை நுணுக்கமாக மிகவும் விளக்கிச் சொல்லத்தக்க நிலையிலே உள்ளன. ஆகவே அவற்றை அந்த முதல் அதிகரண சிந்தனையை நாம் வருகின்ற சிவஞான சித்தியார் சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம். இதுவாரும் இந்த நான்காம் சூத்திரத்திலே நாம் பார்த்த கருத்துக்களை தொகுத்து ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான்காம் சூத்திரம் பொது அதிகாரத்தில் இலக்கண இயல் என்ற இயலின் முதல் சூத்திரமாக விளங்குகின்றது. ஆகவே இதிலே இலக்கணம் கூற வேண்டும். மேலே பிரமாண இயலில் பிரமாணம் கூறினார். நமக்கு மூன்றே மூன்று பொருள்களை பத்தி தான் பேச்சு, பதி, பசு, பாசம். அதை பதி, பாசம், பசு என்ற முறையில் வைத்து பிரமாண இயலிலே பிரமாணம் கூறினார். முதல் சூத்திரத்தில் பதி உண்மைக்கு பிரமாணம், இரண்டாம் சூத்திரத்தில் பாச உண்மைக்கு பிரமாணம், மூன்றாம் சூத்திரத்துள் பசு உண்மைக்கு பிரமாணம் என்று இவ்வாறு கூறிய ஆசிரியர் இப்பொழுது இலக்கண இயலிலே எதிர் நிரல் நிறையாக வைத்து பாசம், அதாவது பசு, பாசம், பதி என்ற முறையிலே வைத்து பசுவிற்கு இலக்கணம் நான்காம் சூத்திரத்திலும், பாசத்திற்கு இலக்கணம் ஐந்தாம் சூத்திரத்திலும், பதிக்கு இலக்கணம் ஆறாம் சூத்திரத்திலும் கூற இருக்கின்றார். அதில் இந்த நான்காம் சூத்திரம் பசு இலக்கணத்தை எவ்வாறு கூறுகின்றது என்று சொன்னால், அந்த கரண ஆன்மாவாதிகளின் கருத்தை வாங்கி அதனை மறுக்கும் முகமாக பசுவின் இலக்கணம் கூறப்படுகின்றது.